بسم الله الرحمن الرحيم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه الحمد لله الاول والاخر والظاهر والباطن له مقاليد السماوات والارض يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له الحمد في الضراء كما له الشكر في السراء واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيا عباد الله فاني اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة واجر كبير عن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله إمام عادل شاب نجع في عبادة الله ورجل قلبه معلق بالمساجد ورجلان تحابا في الله اجتمع عليه وتفرقا عليه ورجل دعته امرأة ذات منصب وجمال فقال اني اخاف الله ورجل تصدق بصدقه فاخفى حتى لا تعلم الشمال ما تنفق بيمينه ورجل ذكر الله خاليا ففاضت عيناه رواه البخاري والمسلم سرو புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாட்டும் சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபூஅத் தாபிஈங்கள் கியாமத்தால் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இவைகளை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளின் அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு பல நன்மையான விடயங்களை காட்டி தந்திருக்கின்றான். இதை அல்லாஹ் குர்ஆனிலும் அவருடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் இந்த நல்ல பல அமல்களை செய்வதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. தொழுகையை எடுத்துக்கொண்டால் அந்த தொழுகையுடைய பெருமதி இதை நானும் நீங்களும் விளங்கி இருக்கின்றோம். ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஜகாத் கொடுப்பதன் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது, அந்த ஜகாத்தை கொடுக்காமல் நாம் அப்படியே அதை தடுத்து வைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டத்தையும் அறிந்திருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலானில் செய்யக்கூடிய இபாதத்துக்குரிய நன்மைகளை நாம் விளங்கி அந்த நன்மைகளை செய்வதற்கு ஆண்களும் பெண்களும் சிறுவர்கள் பெரியவர்கள் வயோதிபர்கள் வாலிபர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அந்த அமல்களை செய்வதற்கு போட்டி போடுகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, எப்படி நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் போட்டி போடுகின்றோமோ, ஒரு பயானில் நன்மையின் பக்கம் விரையுங்கள், நன்மையான காரியங்களை பற்றி சொல்லும் பொழுதோ அந்த நன்மைகளை செய்வதற்கு மனிதர்கள் போட்டி போடுகிறார்கள். அதில் யாரும் விதிவிலக்கு இல்லை. அதை ஆண்கள் கேட்டால் ஆண்கள் அதன் பக்கம் முன்னேறுவார்கள், பெண்களிடம் அதை போய் சொன்னால் அவர்களும் அந்த நல்ல பல காரியங்களை செய்வதற்கு முன் வருவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் எப்படி நாம் நன்மைகளின் பக்கம் முன்னேற விரும்புகின்றோமோ, நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் நேரம் ஒதுக்குகின்றோமோ, இதே போன்று மறுபக்கமும் இருக்கின்றது. என்னால் நடக்கின்ற பாவம் நான் கூட்டா செய்கின்றேனா, அதை தனிமையில் செய்கின்றேனா, இந்த பாவமான காரியங்களில் இருந்து நானும் நீங்களும் நம்மை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்மைக்கு எப்படி போட்டி போடுகின்றோம், இதே போன்று பல மடங்கு நானும் நீங்களும் போட்டி போட கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னால் நடக்கின்ற, குறிப்பாக தனிமையில் நான் செய்கின்ற அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தில் இருந்து நான் பரிசுத்தமாக கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் மிக முக்கியமான சஹாபி தான் ஹஜ்ரத் ஹுதைபத் இப்னு யமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கானன்னாஸ் يسألون عن رسول الله صلى الله عليه وسلم عن الخير وكنت أسأله عن الشر مخافة أن يدركني. حضرت حذيفة رضي الله عنه அவர்களை குறிப்பிடுகிறார்கள், மனிதர்கள் அனைவரும் மக்கள் நபி صلى الله عليه وسلم அவர்களிடம் நல்ல விடயங்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நன்மையான காரியங்களை பற்றி கேட்பார்கள். ஆனால் நானோ பாவமான காரியங்களில் இருந்து, அந்த பாவத்தில் இருந்து நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்பதைத்தான் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றேன். ஏன் அந்த பாவத்தில் நான் விழுந்துவிடக் கூடாது? கண்ணியமானவர்களே, சற்று நிதானமாக சிந்தியுங்கள். பல வருடங்களுக்கு முன்னால், ஒரு 20 வருடம், 25 வருடம், 30 வருடங்களுக்கு முன்னால், பாவத்தின் பக்கம் நானும் நீங்களும் பாவத்தை தேடி போக வேண்டிய காலமாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் யாரும் பாவத்தை தேடி போக வேண்டிய ஒரு காலகட்டமாக இல்லை. அது தானாகவே நம்முடைய தலையில் வந்து விழக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கின்றது. முன்னைய காலத்தில் பாவத்தின் பக்கம் தேவை உள்ளவர்களாக தேடி தேடி போவார்கள். ஊர்ல செய்யலாதா, ஊரை விட்டும் போவார்கள் வெளியே. நாட்டில் செய்ய முடியாதா, நாட்டை விட்டும் வெளியே செல்வார்கள். இன்று அப்படி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. வீட்டுக்குள்ளால் 4 சுவருக்கு மத்தியில், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கைக்கு உள்ளாலேயே இந்த பாவத்தை செய்வதற்கு இந்த காலத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனிடம் போய் கேட்டால் அவருடைய சஞ்சலங்கள், துக்கங்கள், பிரச்சனைகளை சொல்வார்கள். அது அவருக்கு எதால் வந்தது, எப்படி வந்தது, இது என்ன காரியத்தின் மூலமாக எனக்கு ஏற்பட்டது என்ற வழியை அவர்கள் தேடுவதில்லை. எனக்கு வியாபாரத்தில் பிரச்சனையா, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா, மனைவி மக்களின் மூலமாக பிரச்சனையா, எனக்கு சோதனைக்கு மேல் சோதனை வருகிறதா, இது எதன் மூலமாக வருகின்றது, இது எப்படி வருகிறது, இதற்கு காரணம் யார், நான் காரணமா அல்லது என்னுடைய மனைவி காரணமா அல்லது என்னுடைய குழந்தைகள் காரணமா அல்லது என்னுடைய உற்றார் உறவினர்கள் காரணமா அல்லது நண்பர்கள் காரணமா என்ற வழியை தேடக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் முதலாவது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் தனிமையில் இருந்தாலும் சரி, நான் கூட்டாக இருந்தாலும் சரி, நான் குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, எல்லா நிலைமையிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். தனிமையில் தவறு செய்வதை விட்டும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது யார் தனிமையில் மறைவில் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியை அல்லாஹ் சொல்கின்றார். லஹும், அவர்களுக்கு மக்ஃபிரதுன் வ அஜ்ருன் கபீர், பாவம் மன்னிப்பும் இருக்கின்றது, மிகப்பெரிய கூலியையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அது எப்படிப்பட்ட கூலி, அது எவ்வளவு பிரம்மாண்டமானது, அதை பத்தி நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுது, நான் மிக பிரமாண்டமான கூலியை வைத்திருக்கின்றோம். ஏன் வைத்திருக்கின்றோம், தனிமையில் என்னை பயந்தார், தனிமையில் என்னை பயந்தார் என்று பார்க்கின்றோம். கூட்டாக இருக்கும் பொழுதோ என்னை விட மிகப்பெரிய இபாதத்தால் யாரும் இருக்க முடியாது. குடும்பத்துக்கு முன்னால் என்னை போல் மிகப்பெரிய தனவந்தர் யாரும் இருக்க முடியாது. சமூகத்துக்கு மத்தியில் என்னை போல் நல்லவன் யாரும் இருக்க முடியாது. ஆனால் தனிமை கிடைத்து விட்டால், பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால், அவர்களை போன்று தகாத உறவு வைக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சுனாகல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில் மனிதர்கள், சில மனிதர்கள் திகாமாவுடைய மலையை போன்று அமல்களை கொண்டு வருவார்கள். அந்த அமல்கள் அத்துணையும் அப்படியே அல்லாஹ் அந்த நல்லமல்களை அல்லாஹ் அப்படியே சாம்பலாக அல்லாக்கி விடுவான். சாம்பலை போன்று அல்லாஹ் நாளை மறுமையில் இவருடைய அமால்களை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, திகாமாவுடைய மலையை போன்று ஹஜ்ஜி உம்ராக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அந்த ஹிஜாஜில் இருக்கக்கூடிய அத்துணை மலைகளும் எவ்வளவு பிரமாண்டமானது. இது போன்ற அமல்களை கொண்டு வருவார். அல்லாஹ் அதை அப்படியே சாம்பலை போன்று ஆக்கி விடுவார். இந்த அமல்களை எப்படி செய்திருப்பார், இரவையில் நின்று வணங்கி இருப்பார், வருடம் வருடம் உம்ராக்கள் செய்திருப்பார், தான தர்மம் செய்திருப்பார். இவருடைய தொழுகை, இவருடைய ஜகாத், இவருடைய இன்னும் பல நல்ல காரியங்களில் ஈடுபட்டதின் காரணமாகத்தான் இந்த அத்துணை நன்மைகளையும் கொண்டு வந்தார். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது ஏன், என்ன காரணத்தின் காரணமாக இவர்களுடைய அத்துணை அமல்களும் வீணடிக்கப்பட்டுவிட்டது, இவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இந்த சமூகத்தில் வரக்கூடியவர்கள், உங்களை போன்று அவர்களும் தொழுதார்கள், இபாதத் செய்தார்கள், இன்னும் நல்ல பல காரியங்களையும் செய்தார்கள். ஆனால் இதா ஹலவு பி மஹாரிமில்லா, தனிமையில் தப்பு செய்ய, தனிமையில் தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தால் அதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள். நான் தனிமையில் செய்த பாவம் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம்தான் தெரியும் என்று பார்க்கின்றோம். ஊரில் செய்ய முடியாதா, வீட்டுக்குள்ளால் செய்ய முடியாதா, வெளியில் போய் செய்கின்றோம், வெளியில் போய் செய்கின்றோம், நாட்டில் செய்ய முடியாதா, வெளிநாடுகளுக்கு அதுக்காக வேண்டி வீசாக்கள் செய்து பணம் செலவழித்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை பயந்தவர்களை தவிர. ஏன் இந்த பாவத்தினால் வரக்கூடிய விளைவு, இதால் ஏற்படக்கூடிய நஷ்டம், இதை மனிதர்கள் புரியவில்லை. இன்று நஷ்டம் வந்தால், அழிவு வந்தால், அதே போன்று சோதனைகளும் வேதனைகளும் வந்தால், தனக்கு கவலைகளும் சஞ்சலங்களும் துக்கங்களும் வந்தால் நாம் என்ன செய்கின்றோம்? அடுத்தவரின் பக்கம் நம்முடைய விரலை நீட்டுகின்றோம். இதற்கு காரணம் அவர், இதற்கு காரணம் இவர் என்பதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் இந்த தவறுக்குரிய, இந்த பிரச்சனைக்குரிய காரணம் நான் என்பதை விளங்கவில்லை, நான் என்பதை விளங்கவில்லை. சில உலமாக்கள், சில முஹத்திசீன்கள் அவங்களுடைய மனைவிமார்கள் கட்டுப்படவில்லையா, தன்னுடைய குதிரை ஒட்டகம் கட்டுப்படவில்லையா, அவர் நினைக்கிறார்கள் என்னுடைய தவறின் காரணமாக அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான், என்னுடைய தவறின் காரணமாக என்னை சோதிக்கின்றான். இன்று நானும் நீங்களும் எப்படி விளங்குகின்றோம்? கண்ணியமானவர்களே, அடுத்த விடயம், பாவத்திலிருந்து என்னை குறிப்பாக தனிமையில் நான் செய்கின்ற இந்த தவறிலிருந்து பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய உதவி உபகாரம், அதை நானும் நீங்களும் விளங்கவில்லை. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைத்து அந்த தவறிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார், பாதுகாத்துக் கொண்டார், இம்மையிலும் அல்லாஹ் உதவி செய்வான், மறுமையிலும் அல்லாஹ் உதவி செய்ய காத்திருக்கின்றான். உலகத்திலும் அல்லாஹ் உதவி செய்த வரலாறுகளை புரட்டி பார்க்க முடியும். ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து பார்த்தால் மறைவில் அல்லாஹ்வை பயந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவி, தனிமையில் தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைத்து அந்த பாவத்திலிருந்து விலகினார் அல்லாஹ், இவருடைய சஞ்சலமான நிலைமையில் உதவி செய்த வரலாறுகள், இவைகள் எத்துணை எத்துணை வரலாறுகள் இந்த கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸை முன்வைக்க விரும்புகின்றேன். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மூன்று மனிதர்கள் பிரயாணம் செய்தார்கள். நாம் அடிக்கடி இந்த ஹதீஸை கேட்டிருக்கின்றோம். அதில் ஒரு மனிதர் பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தது, தனிமையில் சந்தர்ப்பம் கிடைத்து அந்த பாவத்தில் இருந்து ஒதுங்கினார். இவருடைய வரலாறும் அதில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த மூன்று பேரும் பிரயாணம் செய்தார்கள். அவர்கள் பிரயாணம் செய்த பொழுது மாலை நேரம், வீடு திரும்புவதற்கு மாலை நேரம் ஆகிய நேரத்தில் கடுமையான மழை பொழிந்தது, இருள் அப்படியே சூழ்ந்து கொண்டது. இந்த மழையின் காரணமாக இவர்கள் ஓடுவதற்கு ஒளிவதற்கு இடம் கிடைக்கவில்லை. எதிர்பாராத விதமாக இவர்கள் ஒரு குகையை நோக்கி சென்றார்கள். அவர்கள் குகைக்குள்ளால் சென்ற பொழுது ஒரு பெரும் பாறாங்கல் அந்த குகையுடைய வாயலை மூடிவிட்டது. இவர்கள் வெளிவருவதற்கு எந்த ஒரு வழியும் கிடைக்கவில்லை. இவர்கள் யோசிக்கிறார்கள், இதிலிருந்து வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களே முடிவெடுக்கிறார்கள், அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்த நல்ல காரியங்களை வைத்து அல்லாஹ்விடம் கையேந்துவோம், நிச்சயமாக அல்லாஹ் இந்த பிரச்சினை சிக்கலில் இருந்து சஞ்சலத்தில் இருந்து நமக்கு நிவாரணம் அளிப்பான். கண்ணியமானவர்களே, அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயத்தை முன்வைத்து துவா செய்தார்கள். அதில் ஒரு மனிதர் துவா செய்தார், அல்லாஹும்ம கானத் லி இப்னத்து அம்மின் கானத் அஹப்பன் நாசி இலைய சொன்னார் ஒரு அந்த மனிதர், யா அல்லாஹ் மனிதர்களே, இந்த மனிதர் சமுதாயத்திலேயே என்னுடைய சாச்சாவுடைய மகள் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு பெண்ணாக இருந்தார், அவளுடன் தகாத உறவை மேற்கொள்ள நாடிய பொழுது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அந்த சந்தர்ப்பத்தில் அவளுடன் 120 தீனார்களை நான் அவளுக்கு தருவதாக பேசி இந்த காரியத்தை செய்வதற்கு ஹதீஸில் எப்படி வருகிறது என்றால், பலம்மா காத்து பைனர்ஜிலைஹா, அவருடைய ரெண்டு கால்களுக்கு மத்தியில் நான் உட்கார்ந்த பொழுது அந்த நேரத்தில் அவள் சொன்னால், இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்யவில்லை, உனக்காக வேண்டி உன்னை பயந்து இந்த காரியத்தில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொண்டேன், இதிலிருந்து வெளியேறுவதற்கு விமோசனத்தை தந்தருவாயாக என்று துவா கேட்டார். கல் அப்படியே நகர்ந்தது, மூன்று பேரும் வெளியே வந்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு எதை படித்து தருகிறது என்றால், பாவத்தில் இருந்து தனிமையில் இருந்து பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்து அதில் இருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொண்டால் அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவருக்கு உதவி செய்வார், அவருடைய சஞ்சலம் துக்கத்தில் இருந்து அல்லாஹ் அவருக்கு விடுதலை கொடுப்பார். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஹஷ்ருடைய மைதானம் எப்படி இருக்கும், மிக பயங்கரமான சூடாக இருக்கும், சூரியனை அல்லாஹ் தலைக்கு நேராக கொண்டு வருவான், இந்த நேரத்தில் அல்லாஹ் 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான், அரசுடைய நிழலை அல்லாஹ், அந்த அரசுடைய நிழலை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அதில் யார் 7 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு சொன்னார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக, அதில் 2 பேர், அதில் ஒரு மனிதர், வரஜுலுன் தஅது இம்ராதுன் ஜாது மன்சிபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், முன்னால் சொன்ன ஹதீஸ், ஆண் பாவத்தை தேடி போனார். இந்த ஹதீஸ் ஒரு தகாத உறவு கொள்ள, தகாத உறவு கொள்ள ஒரு பெண் தன்னை அழைத்த பொழுது அவர் என்ன சொன்னார், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ்வை பயப்படுகின்றேன். இன்றே எத்தனை பேர் பயப்படுகிறார்கள், எத்தனை பேர் பயப்படுகிறார்கள், தப்பி தவறி வாலிபர்களை எடுத்து பார்ப்போம், இன்றைய காலத்தில் வாலிபர்கள் திருமணம் முடித்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லை, ஒரு தவறான ஒரு மிஸ்கால் வந்து விட்டதா, அதில் தொடர்புகள் அதிகரிக்கிறது, தொடர்புகள் நாளுக்கு நாள் அப்படியே அதிகரித்து செல்கிறது. இன்று உலகத்தில் சர்வ சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் எப்பி பார்க்கின்றோம், எத்துணை ஆண்களுக்கு எத்துணை கேர்ள் ஃபிரெண்ட், எத்துணை பெண்களுக்கு எத்துணை பாய் ஃபிரெண்ட், அதில் மகரம் பேணப்படுகிறதா, ஆனா இபாதத்தாலி, ஆனா வழக்கத்தாலி, ஆனா மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவரை போன்று காட்சி அளிக்கிறார், பேசினா அல்லாஹ் அல்லாஹ், ரசூல் ரசூல், நடைமுறைகள் அப்படியே தீன்தாரிகளை போன்று, இது தீன்தாரி அல்ல, இது போலி தீன்தாரி, சூரத்தை பாருங்கள், அல்லாஹு அக்பர், ஆனால் அவர்களுடைய கண்டெக்ஸ்ட் லிஸ்டை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டை எடுத்து பாருங்கள், ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், இன்று திருமணம் முடித்தவர்கள் முடிக்காதவர்கள் பாருங்கள், நமக்கு என்ன மகரம், மகரம் இல்லாதவர்களை லிஸ்டில் அப்படியே வைத்திருக்கிறார்கள். அவர்களுடன் தொகாத உறவுகளை மேற்கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஹாய்ந்து அடிச்சா இவர் அதிலிருந்து தொடர்கிறார், இல்லாட்டி இவர் ஹாய் அனுப்பினா அதுல இருந்து தொடர்கிறது. கண்ணியமானவர்களே, பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இவைகள் கொண்டு வருகிறது. இந்த சோசியல் மீடியா, சோசியல் நெட்வொர்க் கொண்டு வருகிறது. ஆனால் நம்முடைய பிறவிக்கு பின்னால் இருக்கக்கூடிய மலக்குள் மௌத்தை, இந்த ரூஹை அல்லாஹ் எடுத்து விடுவானோ என்ற பயத்தினால் வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுப்பதற்கு எனக்கு சந்தேகமா இருக்கிறது, அதற்கிடையில் மலக்குள் மௌத் வந்து விடுவார் என்று அச்சம் இருக்கிறது. இன்று பூந்து விளையாடுறோம். இரவையில் உம்மா வாப்பாவும் பாவம் அவர்கள் கஷ்டப்பட்டு மகளுக்கு மகனுக்கு ரூம்களை செய்து கொடுத்து, நீங்க நன்றாக படிங்க, நன்றாக முன்னேற வேண்டும் என்பதாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இரவையில் தகாத உறவுகளை மேற்கொள்ளுகிறார்கள், தகாத தொடர்புகள் வருகின்றது. கண்ணியமானவர்களே, நமக்கு பிறப்புக்குத்தான் அல்லாஹ் தர்தீபை, ஓர்டரை வைத்திருக்கிறார். வாப்பா பிறந்ததன் பிறகுதான் மகன் பிறப்பது, இது நியதி, இது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஆனால் மௌத்துக்கு அல்லாஹ், அல்லாஹ் உயிரை வாங்குவதற்கு இப்படி எந்த ஒரு சுன்னத்தையும் எந்த ஒரு தர்தீபையும் அல்லாஹ் வைக்கவில்லை. வாப்பா மௌத்தாகியதன் பிறகுதான் மகள் மௌத்தாக வேண்டும், மகனுடைய மகன் மௌத்தாக வேண்டும், இப்படி வைக்கவில்லை. வாப்பா உம்மா அயாத்தோடு இருக்கும் பொழுதும் அல்லாஹ் குழந்தையுடைய ரூஹை கைப்பற்றுவான், டிரைவிங் பண்ணி கொண்டு போவாரு, அல்லாஹ் உயிரை வாங்குவான். பிளைட்டில் பறந்து கொண்டு போவாரு, அல்லாஹ் உயிரை வாங்குவான். சற்று முன்னர் மனைவியோடு தலைத்திருப்பார், அதன் ஒரு சற்று கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் கேள்விப்படும், என்னுடைய கணவன் எக்சிடென்டில் மௌத்தாகிவிட்டார். கண்ணியமானவர்களே, இதற்கு மத்தியில் தான் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். இந்த ஹதீஸில் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா, ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் யார், தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து பயந்து கண்ணீர் வடிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். வியாபாரத்தில் நஷ்டமா, கண்ணீர் வருகிறது. என்னுடைய மனைவி மக்கள் மௌத்தாகி விட்டார்களா, கண்ணீர் வடிகிறது. என்னுடைய குழந்தைகள் இறந்து விட்டார்களா, கண்ணீர் வடிகிறது. என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லாமலாகி விட்டார்களா, கண்ணீர் வடிகிறது. இரவு தாங்க முடியாத காய்ச்சலா, கண்ணீர் வடிகிறது. எம்பசிக்கு விசா அப்ளை பண்ணுகின்றோம், விசா ரிஜெக்ட், கவலைப்படுகிறோம், அழுகின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நினைத்து பயந்து உட்கார்ந்து தனிமையில் கண்ணீர் வடித்தவர்கள் எத்தனை பேர்? தனிமையில் கண்ணீர் வடித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? சஹாபாக்களுடைய வரலாறுகளை பாருங்கள், குர்ஆனை பிறட்டுங்கள், சூரா ஃபுர்கானை படியுங்கள். அந்த சஹாபாக்கள் இரவை எப்படி கழித்தார்கள்? அவர்கள் இரவை அல்லாஹ்வை பயந்து அழுது அழுது, தொழுது தொழுது, ருகூ சுஜூதில் அல்லாஹ்வை பயந்து அழுது அழுது அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். ஆமீர் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரூஹ் பிரியக்கூடிய சந்தர்ப்பம், தேம்பி தேம்பி அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். சஹாபாக்கள் சூழ உட்கார்ந்திருக்கிறார்கள், கேட்டார்கள், ஆமீர் இப்னு அப்துல் கைஸ் அவர்களே, ஏன் அழுகின்றீர்கள்? மௌத்தினுடைய பயமா, ஹஷ்ருடைய பயமா, சிராத்தல் முஸ்தகீமுடைய பயமா? சொன்னார், இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து உலகத்தில் அழுதது கொஞ்சம், அதை நினைத்து அழுகின்றேன். சூடான காலத்தில் நோம்பு பிடித்தது குறைவு, அதை நினைத்து அழுகின்றேன். என்ன நோம்பு? வரலான நோம்பு அல்ல, சுன்னத்தான காரிய விடுபட்டதை நினைத்து அழுகிறார். இரவை நின்று வணங்கியது போராது, இதை நினைத்து அழுகின்றேன். கண்ணியமானவர்களே, நாம் என்ன நினைக்கின்றோம்? இன்றே பார்க்கின்றோம், காலையில் பல் துளக்குவதற்கு முன்னால் போனை எடுக்கின்றோம், தலை வாருவதற்கு முன்னால், சீவுவதற்கு முன்னால் மொபைல் போனை பார்க்கின்றோம். எத்தனை மெசேஜ் வந்திருக்கிறது, எத்தனை இமெயில் வந்திருக்கிறது, எத்தனை பேர் எஸ்பிக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறார்கள், எத்தனை பேர் கமெண்ட்ஸ் அடிச்சிருக்கிறார்கள், பல்ல தீக்கிறதுக்கு முன்னால, தலைய தீவிரத்துக்கு முன்னால, கொபி டீ குடிப்பதற்கு முன்னால, உழு செய்வதற்கு முன்னால இதைத்தான் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, பாவம் செய்து செய்து நம்முடைய கல்வெல்லாம் அப்படியே கற்களை போன்று ஆகிவிட்டது, கற்களை போன்று ஆகிவிட்டது. தகாத உறவினுடைய விபரீதம் நமக்கு தெரியாது. தகாத உறவு வைத்தால் இது என்னுடைய பரம்பரையை தாக்குமே என்பதை மறந்துவிட்டோம். எங்களுடைய என்ஜாய்க்காக வேண்டி, எங்களுடைய லைஃபுடைய ஸ்டைலுக்காக வேண்டி, எங்களுடைய ஃபன்னுக்காக வேண்டி தவறு செய்கின்றோம். வாப்பாக்கு தெரியாம குழந்தைகள், குழந்தைகளுக்கு தெரியாம பாப்பா உமா, மனைவிக்கு தெரியாம கணவன், கணவனுக்கு தெரியாம மனைவிமார், என்னுடைய மனைவியுடன் அன்பாக பண்பாக பாசமாக பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் வந்துட்டா, ஹாய் ஹவாயூன்னு வந்துட்டா எப்படி எல்லாம் பேசுகின்றோம், எப்படி நெழுகின்றோம், எப்படி நடிக்கின்றோம், எப்படி அவர்களுடன் அணுகின்றோம், எப்படி மீட் பண்ண நாம் அப்படியே ஷெட்யூல் அமைக்கின்றோம். ஆனால் ஹலாலாக மகர் கொடுத்து திருமணம் முடித்த மனைவியோடு உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் கிடைக்கிறதா? நேரம் கிடைக்கிறதா? மனைவியோடு உட்கார்ந்து குழந்தைகளுடன் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு சில பேருக்கு நேரம் இல்லை, சாப்பிடுவதற்கு சில பேருக்கு நேரம் இல்லை. ஆனா மனைவியை திருமணம் முடித்திருக்கின்றோம், மகர் கொடுத்தோ, போனை திருமணம் முடித்திருக்கின்றோம், மகர் கொடுக்காமல். கண்ணியமானவர்களே, இந்த பாவத்தை செஞ்சா எந்த பரம்பரையை தாக்கும் என்பதை மறந்து விட்டார்கள் அதிகமானவர்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தீவானை ஷாஃபியில் ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள், நேரம் போதாது சுருக்கமாக முடிக்கின்றேன். சொன்னார்கள், இந்த தகாத உறவு வைக்கிறார்களே அவர்களுக்கு உதாரணம் எப்படி என்றால், அவர்கள் கடன் வாங்குவதை போன்று, இன்ன சொன்னார், நீ விபச்சாரம், தகாத உறவு, மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை நீ செய்தாய், அல்லது உன்னை தேடி வந்தத்தை நீ அப்படியே தலையில் சுமந்து கொண்டாய், இது கடன் எடுத்ததை போன்று. இதா அக்ரல் தவு காணல் வபாவும் பைத்திக்க பாலம், இத நீ இதுல இருந்து தப்பாம இதில் ஈடுபட்டாயா, இதை செய்துட்டாயா, இதற்குரிய பரிகாரம், இதை அல்லாஹ் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பான் என்றால், இதை உன்னுடைய குடும்பத்தில் இருந்து வீட்டுக்குள்ளால இருந்து அல்லாஹ் இதை நிறைவேற்றுவான், நிறைவேற்றுவான். எப்படி? உதாரணம் உங்களுக்கு விளங்குவதற்கு நான் சொல்லுகின்றேன். ஒரு மனிதரை 2000 ரூபாய் கொடுத்து விபச்சாரம் செய்தால், எங்களுடைய பாசையில சொல்வதா இருந்தா, அம்பேசம் கொடுத்து வீட்டுக்குள்ளால பாவத்தை எல்லாம் நடத்தி காட்டுவான். இதுதான் வாப்பா செய்தாரா இந்த தவறை? திருமணம் முடித்தவர்கள் கண்ணியமானவர்களே, பட்டியலிட்டு காட்டலாம், பட்டியலிட்டு காட்டலாம். மகன் தாடி பழுத்து பரம்பரை குழந்தைகளை கண்டவர்கள், அப்படிப்பட்ட மகன்மாருடைய தந்தைமார் ஹோட்டலுக்கு யங்ஸ்டர் இவர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார். கண்ணியமானவர்களே, தகாத உறவு வைத்தால் பாருங்கள், உதாரணத்தை பாருங்கள். இந்த தகாத உறவு வருகிறது, இது நடந்து விட்டது, இந்த பாவத்தை செய்து விட்டார், தௌபா செய்யவில்லை, கர்ப்பம் தரிக்கிறது, அது அந்நிய பெண்ணாக இருக்கிறார் அல்லது முஸ்லீமாக இருக்கிறார்கள், இந்த குழந்தையுடைய சட்டம் என்ன? ஒரு அந்நிய பெண்ணுக்கு உருவாகிவிட்டது, உறவு நடந்து விட்டது, இவரும் வந்துட்டாரு, ஒரு வெளிநாட்டில் இந்த தகாத உறவை இவர் மேற்கொண்டார், நாடு திரும்பி விட்டார், அந்த குழந்தை பிறந்து விட்டது, அது அது இஸ்லாத்திலேயும் இல்லை, அந்த முருத்தத்துக்கு இவர் யாரு காரணம், அந்த குழந்தைகளுடைய சட்டம் என்ன? கண்ணியமானவர்களே, அற்ப சொற்ப இன்பத்துக்காக வேண்டி, அற்ப சொற்ப இன்பத்துக்காக வேண்டி பரம்பரையை அப்படியே இல்லாமலாக்க இன்று மனிதர்களாக்கிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இன்று உலகமே எந்த அளவுக்கு என்றால் பாவத்திலேயே அப்படியே மூழ்கி இருக்கின்றது, மூழ்கி இருக்கின்றது. இன்று நவம்பர் மாதம் வந்துவிட்டால் வரவு செலவு திட்டத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆனால் அந்த திட்டத்தின் மூலமாக எத்துணை முன்னேற்றம் வருகிறது, அதை கேட்டால் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எல்லோரும் என்ன சொல்வோம், ஒரு முன்னேற்றத்தையும் காணவில்லை. முன்னேற்றம் வராதற்கு காரணம் அல்லாஹ் சொல்கின்றான். என்ன சொல்கின்றான், وَمَا أَصَابَكُمْ مِنْ مُصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِي النَّاسِ மக்களுடைய கரங்கள் தேடிக் கொண்டதுதான் பாவத்துக்குரிய காரணம். உலகத்தில் தண்டனை வருகிறதா? இதற்கு காரணம் மக்கள் செய்த தவறு, தான் செய்த தவறு. கண்ணியமானவர்களே, குழந்தை இல்லாதவர் யோசிக்கவில்லை, நான் இஸ்திக்ஃபார் செய்யணுமே. வியாபாரத்தில் நஷ்டத்தை மேற்கொள்ளக்கூடியவர் அவர் யோசிக்கவில்லை, நான் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் லாபத்தை அதிகமாக்கி தருவானே, வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அல்லாஹ் தருவானே. குழந்தைகள் கட்டுப்படுது இல்லையா? வியாபார ஸ்தலங்கள் முன்னேறுகிறது இல்லையா? நாளுக்கு நாள் பஜார் வீழ்ச்சியின் பக்கம் போகிறதா? அவர்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும். காலையில் ரூஹுல் பயான் தஃப்ஸீரை எடுத்து பார்த்தேன். சூரத்துல் நூஹ், இதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்துக்கு செய்த தாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து சொன்னார், இமாம் அவர்களே, எனக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது, குழந்தை பாக்கியம் இல்லை, என்ன செய்வது? சொன்னார், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னும் ஒரு மனிதர் வந்து சொன்னார், என்னுடைய பொருட்கள் சொத்து செல்வங்கள் இல்லாமலாகிக் கொண்டே போகிறது, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னும் ஒரு மனிதன் சொன்னார், மழை அப்படியே தடைப்பட்டு போய்விட்டது, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னும் ஒரு மனிதன் சொன்னார், விவசாய நிலங்கள் அப்படியே வறண்டு போய்விட்டது, கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லை, அதன் வசதிகளை சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பக்கத்தில் இந்த மனிதர் கேட்டார், நான்கு பேர் வந்தார்கள், நான்கு விதமான நோய்களை முறைப்பாடு செய்தார்கள், ஆனால் ட்ரீட்மெண்ட் நாலு பேருக்கும் ஒரே ஒரு மருந்து. ஏன், காரணம் என்ன? சொன்னார், பினக்கி, என்னுடைய நஃப்ஸின் பிரகாரம் இதை நான் சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தாவாவை இதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது சொல்லுகின்றான், அன்ஹாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்துக்கு அல்லாஹ் 40 வருடம் அல்லது 70 வருடம் அல்லாஹ் மழையை தடுத்து வைத்திருந்தான். கணவன்மார் தன்னுடைய மனைவியுடன் ஒன்று கூடுவார்கள், 40 வருடம் அல்லது 70 வருடம் குழந்தை பாக்கியமில்லை அவர்களுக்கு. இது அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட், அல்லாஹ்வுடைய தண்டனை. ஹஸன் பஸ்ரி அவர்கள் சொன்னார்கள், இதை அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவம் நடந்து விட்டதா, என்னால தகாத காரியம் மறைவில் ஒளிவில் தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், குழந்தைகளுக்கு தெரியாமல், நிர்வாகத்துக்கு தெரியாமல், இனபந்தத்துவத்துக்கு தெரியாமல் எப்படியோ நடந்து விட்டது. அல்லாஹ் உயிரை வாங்காமல், ரூஹை கேவலமான முறையில் கைப்பற்றாமல், என்னுடைய உடம்பு சின்ன பின்னமாகாமல் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து இஸ்திக்ஃபாரை எதிர்பார்க்கின்றானே. இதை நினைத்து ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? நிச்சயமாக மன்னிப்பார். இதைத்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பாவத்தில் இருந்து, மஹ்சியத்தில் இருந்து, குஃப்ரில் இருந்து, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தில் இருந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மழை பொழியும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், விவசாய நிலங்கள் செழிப்பாக வளரும், உங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும், கண்ணியமானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் கியாம நாள் வரும் வரைக்கும் வைத்திருக்கின்றான். இஸ்திக்பாரை அதிகமாக ஓதுவோம். இன்று இயர்போன் அடிச்சு பாட்டு கேட்டுட்டு போறார்கள் எத்தனை பேர். வாகனத்துல போகக்கூடிய நேரத்துல பாட்டு, பஜார்ல இருக்கக்கூடிய நேரத்துல பாட்டு, உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல பாட்டு, ஓய்வாக இருக்கிறார் கொஞ்சம் பண்ணா கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, தனிமையில் பாவம் செய்தோமா, இஸ்திக்பார் செய்யாமல் இருக்கின்றோமா, அல்லாஹ் கேவலமான மௌத்தை தருவான் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் நீங்களும் அதை மறக்க கூடாது. கண்ணியமானவர்களே, பனி இஸ்ரேல் ஒரு மனிதர் இருந்தார், தகாத உறவு மேற்கொண்டு நாளுக்கு நாள் மேற்கொள்வார். எதிர்பாராத விதமாக ஒரு தகாத உறவை மேற்கொள்ள நாடிய பொழுது அந்த பெண் சொன்னால், அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக, பாவத்தில் இருந்து அந்த தகாத உறவை மேற்கொள்ளவில்லை, செய்யவில்லை, அனுப்பிவிட்டார். அன்றைய இரவு மலக்குள் மௌத் இவருடைய ரூஹை கைப்பற்றினார். கைப்பற்றி அடுத்த நாள் காலையில் பார்த்தார்கள், இன்னல்லாஹ் கத் கஃபரலில் கிஃபில், கிஃபில் செய்த அத்துணை தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். எனவே குறிப்பாக தனிமையில் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய பரம்பரையும் அல்லாஹ் ஆக்கி அல்வானாக. அல்லாஹ் நம்முடைய குற்றப்புறைகளை மன்னித்து மறைத்தல்வாயாக. உலகத்தில் கண்ணியமாக, கௌரவமாக, நிம்மதியாக, சாந்தமாக வாழ்வதற்கு நமக்கு அருள் புரிவாயாக. நம்முடைய பரம்பரையை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களில் இருந்து உனக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்வாயாக. அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வாயாக. இஸ்திக்பாரை அதிகமாக உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்களாக எம்மை ஆக்கியர்களாக. அல்லாஹ் சாந்தமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் பொழுதும் சாந்தமாக, சந்தோஷமாக, சிரித்த முகத்துடன் மறைமைப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.